بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فيا عباد الله فاني اوصيكم نفسي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا قمطريرا اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذين يخشون ربهم بالغيب لهم مغفرة واجر كبير وقال نبينا عليه الصلاة والسلام رجل دعته امرأة ذات منصب وجمال فقال اني اخاف الله او كما قال صلى الله عليه وسلم سرவகுகளும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பக்குவமான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்க கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி ஆர்வம் நிறைந்ததாக இருந்ததோ அந்த வழிகளை எல்லாம் காட்டித்தர வந்த உத்தம தூதர் சர்தாரே துஆலம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அருளும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வு தஆலா எவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எவைகளின் அந்த ரப்பு நம்மை தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ அவைகள் இங்கு தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசிய செய்கிறேன், கட்டளையிடுகிறேன். பேரன்பு மிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாள் வாரத்தில் சிறந்த நாள். இந்த நாளில் செய்யப்படக்கூடிய ஆமால்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய கூலிகளை வைத்திருக்கின்றான். இதை நான் நீங்களும் நன்றாக அறிந்திருக்கின்றோம். இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற குறிப்பிட்ட சில மணித்தியாலங்களை கொடுத்து அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு நாம் சமூகம் தந்திருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குதுபாவை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஆங்காங்கே சுவர்களில் பின்னால் இருக்கக்கூடிய நோயாளிகளை தவிர ஏனையவர்கள் மக்களுடைய இடம் முன்பகுதிகள் காலியாக இடைவெளியாக தென்படுகிறது. எனவே வரக்கூடிய சகோதரர்களுக்கு உதவி செய்யும் முகமாக பின்னால் இருக்கக்கூடிய சகோதரர்கள் முன்னால் வந்து அமர்ந்து கொள்ளுமாறு பணிவாய் வேண்டிக் கொள்கின்றேன். மிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நன்மையான காரியங்கள் அந்த நன்மையான விடயங்களை பற்றி பேசும் பொழுதோ கேட்கும் பொழுதோ அந்த நன்மைகளை செய்வதற்கு மனிதன் போட்டி போடுகின்றான். அந்த நன்மைகளை செய்து அல்லாஹ்விடம் நெருங்குவதற்கு இவன் மிகவும் போட்டி போட்டுக் கொண்டு அந்த நன்மைகளை செய்வதற்கு மனிதன் முன்னேறுகின்றான். நன்மைகளை எப்படி நாம் செய்வதற்கு போட்டி போடுகின்றோமோ இதே போன்று நம்மால் நடக்கக்கூடிய தவறுகள் தப்புகள் அவைகளை விட்டும் நாம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அதற்கு உதைப்பாளர்கள்லாம் உதாரணம் அவர்கள் கூறுகிறார்கள், சஹாபாக்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நன்மையான விடயங்களை கேட்டு கேட்டு அந்த நன்மைகளை செய்வதில் போட்டி போடுவார்கள். ஆனால் நாம் பாவமான காரியங்கள் பாவமான விடயங்கள் எதிரியார சூழல்லாம் அந்த பாவத்தில் இருந்து என்னை எப்படி பாதுகாப்பது, பாவத்தின் பக்கம் இறங்காமல் இருக்கக்கூடிய விடயங்களை கேட்டு கேட்டு நான் செல்லலாம் அலைஹி வஸல்லம் அவர்களிடம்
பாவத்திலிருந்து பாதுகாப்பு தேடி அவைகளை நான் விட்டு விலகிக் கொண்டே இருந்தேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, பாவத்திலிருந்து மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வது மகா உண்மையான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது நாம் நம்மை பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வோமோ அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் முத்தால குர்ஆனில் கூறுகின்றான், அவர்களுடைய குற்ற குறைகளை அல்லாஹ் மன்னிக்கின்றான், மறைக்கின்றான். அவர்களுக்கு மிகப்பெரிய துணையையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, நாம் கூட்டத்தோடு இருக்கும் பொழுது நாம் அல்லாஹ்வை பயப்படுகின்றோம். நம்முடைய குடும்பத்தாருடன் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை பயப்படுகின்றோம். நம்முடைய மரண வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஒரு தவறை செய்வதற்கு நாம் முன்வருவதில்லை. ஆனால் தனிமையில் பாவம் செய்வதற்கு, தனிமையில் பாவம் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அந்த தவறுகளை செய்யக்கூடியவர்கள் நம்ம அதிகமாக இருக்கிறார்கள். நம்முடைய நாட்டில் பாவம் செய்ய இயலாதா? வெளிநாடுகளில் சென்று பாவம் செய்கின்றோம். நம்முடைய ஊரில் அந்த தவறை செய்ய முடியாதா? வேறு ஊர்களுக்கு சென்று நாம் அந்த தவறுகளை செய்யக்கூடிய முஸ்லிம் சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த பாவத்திலிருந்து மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதும் அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று தரும் என்பதை மறந்துவிடக் கூடாது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய திறனத்தில் ஒரு ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் பிரயாணம் செய்தார்கள், நீண்ட பிரயாணம். அந்த நீண்ட பிரயாணத்தின் பொழுது ஒரு இடத்தில் அவர்கள் தங்குவதற்கு தயாரானார்கள். ஏன் அவர்கள் தயாரானார்கள்? அவர்கள் இரவை அடைந்தார்கள், மழை பொழிய ஆரம்பித்தது. இவர்கள் ஒதுங்குவதற்கு இடம் கிடைக்கவில்லை. இவர்கள் ஒதுங்கிய இடம் குகையாக இருந்தது. எதிர்பாராத விதமாக அந்த குகையுடைய வாயலை ஒரு பெரும் பாராங்கல் மூடிவிட்டது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய அருளியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் ஒரு பிரயாணம் செய்கின்றோம். அந்த பிரயாணத்தின் பொழுது நமக்கு கஷ்டம், துன்பம், துயரம் வந்தால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இவர்கள் மூவரும் அந்த குகைக்குள் நுழைந்தார்கள். குகையுடைய வாயல் அப்படியே மூடிவிட்டது. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை ஸஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள். அதில் மூன்று பேரும் மக்ரூஹா செய்கிறார்கள். அவர்கள் செய்த மக்ரூஹா இல்ல, அவர்கள் மூன்று பேரும் தான் செய்த அமல்களை முன்வைத்து அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள். அதில் இரண்டு பேருடைய துஆ நமக்கு தெரியும் நன்றாக. ஒருவர் தன்னுடைய தாயுடைய விடயத்தில், அதே போன்று இன்னொரு மனிதர் தன்னுடைய தொழிலாளியுடைய விடயத்தில் அல்லாஹ்விடம் துஆ கேட்டார். பாராங்கல் சற்று அகர்ந்தது. ஆனால் மூவரும் அந்த குகையிலிருந்து வெளிவர அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. அதில் மூன்றாவது மனிதர் அல்லாஹ்விடம் துஆ கேட்டார். என்ன துஆ கேட்டார்? அல்லாஹும்ம கானத் லி இப்னத்து அம்மின் கானத் அஹப்பன் நாஸி இலைய. யா அல்லாஹ், என்னுடைய தாத்தாவுடைய மகள், அவர் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய அழகுள்ள ஒரு பெண்ணாக எனக்கு தெரிவிப்பட்டால், என்னுடைய பார்வையில் அவள் பட்டால், ஒரு பாவமான காரியத்தை செய்வதற்கு அவளுடன் நான் ஒரு எக்ரிமெண்ட் அடித்து 120 தீனார்களை கொடுத்து தகாத உறவில் ஈடுபட நான் முட்பட்ட பொழுது அந்த பெண் ஒரு வார்த்தை பாதித்தால், இத்தபில்லா, இத்தபில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்வீராக. இந்த சந்தர்ப்பத்தில் யா அல்லாஹ், உன்னை பயந்து நான் அந்த தகாத காரியத்தில் இருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொண்டேன் என்று கையேற்றினார். பாராங்கல் முழுமையாக அப்படியே வாயிலை விட்டு விலகியது. மூன்று பேரும் வெளியே வந்தார்கள். கண்ணியமானவர்களே, எப்பொழுது மனிதன் பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றானோ, பாவத்திலிருந்து எப்பொழுது மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றானோ, அப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்பதை மறந்துவிடாதீர்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் அந்த வெயில் எப்படி இருக்கும்? மிகவும் மிகவும் கஷ்டமான நிலைமையில் மக்கள் அந்த ஹஜ்ஜுடைய மைதானத்தில் தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். ஹஜ்ஜுடைய மைதானத்தில் தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏழு கூட்டத்தாருக்கு அல்லாஹு தஆலா அந்த அறத்துடைய நிழலை கொடுப்பான். அந்த நாளையில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள். ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்கு உதவி செய்ய மாட்டார், ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு உதவி செய்ய மாட்டார், ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு உதவி செய்ய மாட்டார். இப்படியான சூழ்நிலையில் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஏழு கூட்டத்தாருக்கு அல்ல ஆரோக்கியுடைய நிழலை கொடுப்பான் என்பதாக சொல்லலாம். அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதில் ஒரு மனிதரை பற்றி சொன்னார்கள், ஒரு மனிதர் இருக்கிறார், ஒரு வாலிபர் இருக்கிறார். அந்த மனிதர் யார் என்றால், அவரை ஒரு தாவ காரியத்தில் பாவமான காரியத்துக்கு ஒரு பெண் அழைத்த பொழுது அவர் என்ன சொன்னார், நான் அல்லாஹ்வை பணிந்து கொள்கின்றேன், இந்த மாதத்தை நான் வெறுக்கத்தக்க செயலை நான் செய்வதற்கு முற்பட மாட்டேன் என்று ஒதுங்கிய வாலிபருக்கு அல்லாஹ் அற்புடைய நிழலை கொடுப்பார் என்பதாக செல்லலாம் வாலிபர் செல்லும் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று இந்த பாவத்திலிருந்து விலகி கொள்ளக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். இன்று திருமணம் முடித்தவர்கள் கூட தகாத உறவில் ஈடுபடுகிறார்கள். திருமணம் முடித்து குழந்தைகளை கண்டவர்கள் கூட, திருமணம் முடித்து பேரன் பேத்திகளை கண்டவர்கள் கூட தகாத தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
பரம்பரை செட்டியாக இருக்கும் என்பதற்கு இந்த குர்ஆனுடைய வசனமாதாரம்.
அல்லாஹ் முத்தாலா பின்பு பரிசுத்தப்படுத்தி தெளிவுபடுத்தினார் உம்மத்துக்கு. என்றாலும் சமூகம் யாரை தொட்டு காட்டினார்கள், உம்மா வாப்பா சரியாக இருந்தால் நம்முடைய குழந்தைகள் சரியாக இருக்கும். கண்ணியமானவர்களை, சொத்து சம்பாதிக்கின்றோம், சொத்து சம்பாதிக்கின்றோம், யாருக்காக வேண்டி சம்பாதிக்கின்றோம்? நம்முடைய குழந்தைகள் நல்லா இருக்க வேண்டும், நம்முடைய மனைவி ராணியாக இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பம் நல்லாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சம்பாதிக்கின்றோம். கண்ணியமானவர்களை, சம்பாதிப்பதில் அல்லாஹ் அளவு நிறுவை போடவில்லை. எவ்வளவு சம்பாதிக்கோ அதாவாக கொடி கட்டி படங்கள் என்றாலும் படைத்தவரை மறந்து விடாதீர்கள். தனிமையில் இருக்கின்றீர்களா, அங்கு அல்லாஹ் பார்க்கின்றான் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்படி நாம் பயந்து வாழ்ந்தால் நம்முடைய சொத்து செல்வங்கள் நம்முடைய பரம்பரைக்கு எப்படி வராசத்தாக போகுமோ அந்த முறையில் அல்லாஹ் கொண்டு சேர்ப்பான். இதை அல்லாஹ் குர்ஆன் சொல்கின்றான், இதை அல்லாஹ் குர்ஆன் சொல்கின்றான். சூரா கஹ்ஃப், இன்றைய நாளில் எத்தனை பேர் அந்த கஹ்ஃபை ஓதி இருப்போம்? குர்ஆனை ஓத மாத்திரமல்ல விளங்கி ஓதணும். எடுத்து பாருங்கள் அல்லாஹ் என்ன சொல்கின்றான். நீண்ட சம்பவம், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கேள்வி கேட்டார்கள், இதை ஏன் செய்தீர்கள், இந்த நலனை நீங்கள் ஏன் செய்தீர்கள்? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நமக்கு பயான் செய்கின்றான், நமக்கு அதை பயான் செய்கின்றான். கண்ணியமானவர்களே, நாம் சம்பாதிக்கின்றோம், தொழிலீட்டுகின்றோம், நாம் ஹலாலாக தேடுகின்றோம், நம்முடைய பரம்பரைக்கு அந்த சொத்து சரியாக தேடணும். தான் நானும் நீங்களும் அல்லாவை பயப்பட வேண்டும், குறிப்பாக தனிமையில் பயப்பட வேண்டும், தனிமையில் பயப்பட வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெளிவுபடுத்திய விடயத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருந்தார். அது என்ன தெரியுமா? அந்த தூணுக்கு கீழால் யதீம்களுடைய இரண்டு குழந்தைகளுக்குரிய சொத்து இருக்கின்றது, அதை அவருடைய தாயும் தந்தையும் மரணித்து விட்டார்கள். அந்த சொத்து இதற்கு இந்த தூணுக்கு கீழால் இருக்கின்றது, தூண் தப்பி அப்படியே சாய்ந்திருந்தது. இதனுடைய அந்த பொக்கிஷம் வெளியே தென்பட்டால் யாராவது எடுத்து அதை சுருக்கி விடுவார்கள். அதை தெரியாமல் அப்படியே மறைப்பதற்கு தான் தூணை நான் இப்படி மேலாக்கினேன். எத்தீம்களுடைய அனாதையுடைய சொத்து கீழால் இருக்கிறது, அந்த பொக்கிஷம் அதற்கு கீழால் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த அனாதைகளுக்கு போய் சேர வேண்டிய சொத்து இதன் கீழால் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? இந்த சொத்தை நான் பாதுகாப்பேன். ஏன் பாதுகாப்பேன் தெரியுமா? வக்கான அபூஹுமா சாலிஹா, வக்கான அபூஹுமா சாலிஹா, அந்த ரெண்டு யத்தீம்களுடைய உம்மாவும் பாப்பாவும் சாலிஹானவர்களாக இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், உம்மாவும் பாப்பாவும் சாலிஹானவர்களாக இருந்தார்கள். இதன் காரணமாகத்தான் அவர்கள் மரணித்து விட்டார்கள், சொத்தை சேர்த்தார்கள். ஆனால் வராசத்துக்குரிய அந்த சொத்து இன்னும் போய் சேரவில்லை, அவர்கள் பருவத்தை அடையவில்லை. என்றாலும் அதை பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு என்பதாக அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகின்றார். கண்ணியமானவர்களே, சொத்தை சேர்ப்பது, அதை ஹலாலாக சேர்த்து பரம்பரைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமா? நாம் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், தனிமையில் பயப்பட வேண்டும். சந்தர்ப்பம் கிடைக்குது, பாவத்துக்கு தேடி போறாங்க, பாவத்தை தேடி போறாங்க. குறிப்பாக இந்த மாணவர்களான வெளிப்பட்ட தேர்தல் இன்று சர்வ சாதாரணமாக நடக்கின்றது. பஸ்களில் பார்க்கலாம், ஸ்டேஷன்களில் பார்க்கலாம், அதே போல வீதி ஓரங்களில் பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, நாம் பரிசுத்தமாக இருந்தால் நம்முடைய மனைவி பரிசுத்தமாக இருப்பார். நாம் மாறிட்டோமா? நிச்சயமாக நம்முடைய கண்ணுக்கு முன்னால் அந்த மனைவி ட்ரெக் மாறுவா என்பதை மறந்து விடாதீர்கள். இமாம் சாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய தீவானி சாஃபியில் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார்கள். இந்த தகாத காரியத்தில் யார் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் கடன் வாங்குவதை போன்று, இன்ன சிலா தைனுன் இதா அக்ரம்தஹு கான லில் الله لبيتك فاحلم من يسني في قوم بألف درهم சொன்னார்கள். இந்த மானக்கேடான வெட்கத்தக்க செயல்களில் யார் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் கடன் வாங்கியவரை போன்று, அவர்கள் கடன் வாங்கியவரை போன்று 2000 ரூபாய் கொடுத்து இந்த சாத காரியத்தை செய்தார். நம்முடைய பாட்டை சொல்வதாக இருந்தால், நம்முடைய வீட்டுக்குள்ளால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அம்மேசன் கொடுத்து இந்த சாத உறவில் ஈடுபடக்கூடிய மனிதரை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இன்று பார்க்கின்றோம், கணவன் தவறு செய்கிறார், அதன் பிறகு மனைவியும் தவறி போகின்றார், அதன் பிறகு கணவன் தண்டிக்கின்றான். ஏன் தண்டிக்கின்றான்? அவன் செய்த தவறின் காரணமாகத்தான் இவன் போனா என்பதை அவன் விளங்கவில்லை, போனான் என்பதை விளங்கவில்லை. இன்றை தாய்க்கும் தந்தைக்கும் தெரியாமல், தாய்க்கும் தந்தைக்கும் தெரியாமல், நிர்வாகத்துக்கு தெரியாமல், நம்முடைய ஊரில் முக்கியமானவர்களுக்கு தெரியாமல் இன்று பாவத்தில் ஈடுபடுகின்றோம், வெட்கப்படுகின்றோம். அவர்களுக்கு முன்னால் இந்த தகாத காரியத்தை செய்வதற்கு என்னையும் உங்களையும் இந்த அகிலத்தையும் படைத்த ரப்புக்கு முன்னால் வெட்கப்படுபவர்கள் சிறு பேர் இருக்கிறார்கள், வெட்கப்படுபவர்கள் சிறு பேர் இருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த பாவத்தை பாவமாக விளங்க வேண்டும். இந்த மாதத்திலான வெறுக்கத்தக்க செயல்களை பாவமாக விளங்கி நாங்கள் அனைவரும் இந்த தாத உறவிலிருந்து நாம் விடுபட வேண்டும். நாம் பாவத்தை தேடி போகாட்டியும் பாவம் தேடி நம்மளை வரும், அது பல ரீதியில் வரலாம். இன்னைக்கு சர்வ சாதாரணமாக நாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மொபைல் போனை எடுத்து பாருங்கள், எடுத்து பாருங்கள், எத்தனை பேருடைய எப்பியில் அந்நிய மத பெண்கள் அல்லது மாணவியாக எத்துணை பெண்களுடன் தொடர்புள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கொள்கையாளி, ஆனால் நோம்பாளி, ஆனால் சென்னை இவர்த்தாளி, ஆனால் தொடர்புகளை பார்த்தால், தொடர்புகளை பார்த்தால் சகால உறவில் ஈடுபடுகிறார்கள். மாணவியாக தனக்கு முன் ஆபமாக்கப்பட முடியாத பெண்களுடன் தொடர்பு இருக்கிறார்கள். அப்படி இருந்து கொண்டு என்னுடைய மனைவியை, என்னுடைய மகளை, என்னுடைய சகோதரியை நான் எப்படி திருத்துவேன், அவர்களுக்கு எப்படி கட்டளை போடுவேன்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை பயந்து நடக்க வேண்டும். குறிப்பாக தனிமையில் பயப்பட வேண்டும். எப்பொழுது நாம் பயந்து வாழ்கின்றோமோ அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு நிச்சயம். ஒரு கஷ்டத்தை துன்பத்தை துயரத்தில் மாற்றிவிட்டு அந்த நேரத்தில் கையாட்டி கேளுங்கள், அல்லாஹ் அதை வேண்டி நமக்கு விமோசனம் தருவான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய இறைவியாக்களே, அருமையான சகோதரர்களே, இந்த பாவங்களை விட்டு விடுவதோடு இன்னும் ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு மத்தியில் முன்வைக்கின்றேன். இந்த இடத்துக்கு மாத்திரமல்ல, நம்முடைய முழு நாட்டுக்கும், இந்த நாட்டுக்கும் சேர்த்துத்தான் நான் இன்னும் ஒரு விடயத்தை வைக்கின்றேன். அது கட்டப்பாடு விடயமாக இருந்தாலும் உண்மை, மகா தவறுகள் தப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அதுதான் ஒவ்வொரு மனிதனும் இன்று ஆட்சியாளர்களுடைய அந்தஸ்தை விளங்குகிறார்கள், ஆட்சியாளருடைய அங்கத்தை விளங்குகிறார்கள், ஒரு டாக்டருடைய அங்கத்தை விளங்குகிறார்கள், ஒரு லாயருடைய அங்கத்தை விளங்குகிறார்கள், அதே போன்று ஒரு அக்கவுண்டனுடைய அங்கத்தை விளங்குகிறார்கள். மனிதர்கள் இவர்களுடைய அங்கத்தை விளங்கி அவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறார்கள், அவர்களை எப்படி அணுக வேண்டுமோ அப்படி அணுகிறார்கள். சாதாரணமாக, சாதாரணமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள், நமக்கு வேலையை நாம் செய்யவதாக இருந்தால் அதை சாதிக்க வேண்டுமா? அவரிடம் போய் எப்படி நாம் மணிந்து குனிந்து எதை சாதிக்க வேண்டுமோ அப்படி சாதிப்பதற்கு நாம் அவரிடம் பணிகின்றோம். அவருடைய அங்கத்தை இழங்கி நாம் அவருக்கு முன்னால் கண்ணியமாக கௌரவமாக இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய முஸ்லிம் சமூகத்திடம் இருக்கக்கூடிய வீக் பாயிண்ட் என்னென்று சொன்னால், இந்த உலகத்தில், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உலமாக்களை மதிப்பவர்கள் மிகவுமே குறைவானவர்கள். இல்லமாட்டா இருக்கிறார்கள், மதிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அதை விட காட்டியும் இந்த உலமாக்களுடைய அந்தத்தை புரியாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு டாக்டருக்கு கொடுக்கின்ற அந்த, ஒரு லோயருக்கு கொடுக்கின்ற அந்த, ஒரு கவுண்டருக்கு கொடுக்கின்ற அந்த, ஒரு பெரிய ஜனாதிபதிக்கு கொடுக்கின்ற அந்த, அதே போன்று அந்நிய மத கலாச்சாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கின்ற அந்தத்து கூட நம்முடைய உலமாக்களுக்கு நாம் கொடுக்கின்றோமா இல்லையா? கண்ணியமான அல்லாஹ்வுடைய உலமாக்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், என்னுடைய குழந்தையுடைய அங்கத்து எனக்கு விளங்குகிறது, என்னுடைய செல்வத்துடைய அங்கத்து விளங்குகிறது, நான் ஓடுகின்ற சோழருடைய அங்கத்து விளங்குகிறது, நான் பாதிக்கிற துபாய் போருடைய அங்கத்து விளங்குகிறது. இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் இல்ல இலாஹியையும் சுமந்த உலமாக்களுடைய அங்கத்தை விளங்கியவர்களை சேகரிக்கிறார்கள். கண்ணியமானவர்களை, நான் யாரையும் சுட்டி காட்டவில்லை, நான் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இன்று மறுக்கக்கூடியவர்கள் எனக்கு மறுக்கிறார்கள், அவருடைய அங்கத்தை விளங்கினார்களா? கண்ணியமானவர்களை பாருங்கள், குர்ஆனில் அல்லாஹ் முத்தால என்ன சொல்லுகின்றார், உலமாக்கள் யார், இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் சுமந்தவர்கள் யார், சுமந்தவர்களை அல்லாஹ் உயர்த்துகின்றார். அல்லாஹ் பெரிய கொண்டு போய் அல்லாஹ் அவருடைய அந்தத்தை கூட்டுகிறார் என்பதாக குர்ஆன் சொல்கின்றார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய இளையாக்களே, அவர்கள் யார், அவர்கள் யார், குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகின்றார், கோடி சொத்து செல்வங்களை விட்டுவிட்டு சென்றார்களா? இல்லவே இல்லை, குர்ஆனையும் ஹதீஸையும் இந்த உலமாக்களிடம் கொடுத்து விட்டு சென்றார்கள்.
இவரும்
அந்த ஆங்கிலருக்கு எதிராக போர் செய்தவர். ஆங்கிலருடைய கடைசி காலம், நாட்டை விட்டு போக வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. அந்த காலம், அந்த நேரத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ரெண்டாக பிரிய போகின்றது. இந்த நேரத்தில் அங்கிருந்த உலமாக்களிடம் ரெண்டு கருத்து இருந்தது, ரெண்டு வகையான கருத்து. ஒரு வகையான கருத்து இருந்ததே, ஒரு கூட்டத்தாரிடம் இந்தியா பிரியக்கூடாது. இன்னும் சில உலமாக்களுடைய கருத்து இருந்தது, இந்தியாவும் பாகிஸ்தானும் வேறு வேறாக பிரிய வேண்டும். ஆனால் ஹுசைன் அகமது மதன் லட்சுமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அவருடைய கருத்து இருந்தது இந்தியா ஒருங்கிணைந்த இந்தியாவாகத்தான் இருக்க வேண்டும். இந்த கருத்தில் அவர்கள் இருந்தார்கள். இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் இவர் பாகிஸ்தான் கிழக்கு பஞ்சாப், ஈஸ்ட் பஞ்சாபுக்கு இவர் பிரயாணம் செய்தார். ஸ்டேஷன்ல இறங்கி இவர் போகக்கூடிய நேரத்தில் சில பேர் கல்லால அடித்தார்கள். நீங்கள் தான் இந்தியா பாகிஸ்தான் பிரியக்கூடாது என்பதற்கான காரணமாக இருக்கின்றீர்கள். ஏன் ஹுசைன் அகமது மதனி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகப்பெரிய ஆளு, அவர் பேசினால் எல்லாரும் காது தாழ்த்தி கேட்பார்கள். அவர்கள் அவர்களுக்கு கல் அடித்தார்கள் சில பேர். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வாலிபர் தன்னுடைய ஆடையை அப்படியே அவிழ்த்து நிர்வாணமாக அவருக்கு முன்னால் வந்து அவரை கேள்விப்பட்டார். கட்டம் கட்டமாக இந்தியாவுடைய வரலாறு சென்று கொண்டிருக்கிறது. பின்னால் ஒரு காலத்தில் ஷா அப்துல் காதர் ரஹிமஹுல்லா அவர்கள், ஷா வலியுல்லா அவர்களுடைய பரம்பரையை சேர்ந்த ஷா அப்துல் காதர் ரஹிமஹுல்லா அவர்கள் திரும்பவும் பாகிஸ்தான் விடுதலை பெற்றதன் பிறகு இந்தியா வேறு பாகிஸ்தான் வேறாக பிரிந்து விட்டது செய்கிறார்கள். ஸ்டேஷன்ல ஒரு வாலிபர் அழுது அழுது தேடி தேடி அழுகிறார். ஷா அப்துல் காதர் ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த வாலிபரை பார்த்து கேட்டார்கள், ஏன் அழுகின்றீர், ஏன் அழுகின்றீர்? அந்த மனிதர், அந்த வாலிபர் சொன்னார், ஹுசைன் அகமது மதனி ரஹிமஹுல்லா அவர்களை நான் நிர்வாணமாக நான் என்னுடைய ஆணையை கலைந்து நான் அவரை கேவலப்படுத்தினேன். ஆனால் இன்றைய நிலைமை நான் எப்படி இருக்கின்றேன் என்றால், எப்படி இருக்கின்றேன் என்றால், சீக்கியர்கள் அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட இனக்கலவரத்தில் சீக்கியர்கள் என்னை கைது செய்தார்கள். என்னை கைது செய்து என்னை அப்படியே கட்டிவிட்டு என்னுடைய சகோதரிகள் அனைவரையும் எனக்கு முன்னால் நிர்வாணப்படுத்தி அவர்களுடன் தாக உறவில் ஈடுபட்டு அவர்களை என்னுடைய கண்ணுக்கு முன்னாலே அவர்கள் கற்பழித்துக் கொண்டார்கள். இது எதனால் ஏற்பட்டது தெரியுமா? இந்த தண்டனையை அல்லாஹ் எனக்கு உலகத்திலே தந்தான். நான் ஹுசைன் அகமது மதனி ரஹிமஹுல்லா அவர்களை கேவலப்படுத்தியதற்கு பதிலாக அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்பதாக அந்த வாலிபர் அப்துல் காதர் ரஹிமஹுல்லா அவர்களிடம் சொல்லி சொன்னார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நேரடியாக்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த அடிப்படையில் நாம் நம்முடைய உலமாக்களை மதிக்க வேண்டும். நாம் என்ன சொல்லுகின்றோம், அந்நிய மதத்தை பாருங்கள், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்னத்தை பாருங்கள். அந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தில் வேணுமா முதலிடம் கொடுக்கிறார்கள், பத்தில் வேணுமா அவர்களுக்குரிய இடம் இருக்கின்றது, ஒரு வியாபாரத்துக்கு போகின்றோமா அவர்களை கிரீன் சேனலில் கூட்டி செல்கிறார்கள், பாஸ்போர்ட் இமிகிரேஷனுக்கு போகின்றோமா அவர்களை கண்ணியமாக அழைத்து அப்படியே எச்சிட்டாக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த உலமாக்கள் இதை கேட்டார்களா, இதை கேட்டார்களா? எங்களுக்கு பத்தில் மூன்றி பேரும் வாகனத்தில் எங்களை கூட்டி செல்லும் போது எங்களை முன்னால் உண்டாக வேண்டும். கேட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஒரு நாளும் கேட்க மாட்டார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய இறுதியாக்கிறே. ஆனால் கவலைக்குரிய விடயம், ரமலான் வருகின்றது, அத்துடைய காலம் நெருங்குகிறது. இந்த காலத்தில் பள்ளியில் இருக்கக்கூடியவர்களை எப்படி கவனிக்கின்றோம், எப்படி கவனிக்கின்றோம்? கசப்பாக இருக்கும் சில பேருக்கு, ஆனால் இது உண்மை. அனுபவத்தில் நான் பார்த்திருக்கின்றேன், ஊர் மக்கள் சேர்ந்து அதியா கொடுப்பார்கள், ஊர் மக்கள் சேர்ந்து அதியா கொடுப்பார்கள். இதை அகரத்துக்கு கொடுங்க, இதை வாசிகளுக்கு கொடுங்க, பள்ளியில் கிராமத்தியவர்களுக்கு கொடுங்க என்பதாக கொடுப்பார்கள். ஆனால் நிர்வாகம் என்ன செய்யும், அதற்கு வேறு வாசினுக்கு வேறு இன்னொரு பங்கு யாருக்கு, பள்ளி கட்டிடம் இது என்பதாக கேட்பார்கள். கண்ணியமானவர்களே, வருஷம் முழுக்க போக்க வைக்கிற தான் வைக்கிற மக்களுடைய கிழக்கத்துக்கு அவங்க சேர்க்கிற படம், ஆனால் அந்த ரமலானிலையும் வராங்கிற ஹச்சிலையும் வராங்கிற கண்ணியமானவர்களே, என்ன நியாயம், என்ன நியாயம்? அவர்களுக்கு கொடுக்க தரக்கூடிய சம்பளத்தை பாருங்கள். இதை சாதாரண கடையில ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி யாரையும் கேவலமாக கருதவில்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு கடையில நான் வேலை செஞ்சா, ஒரு ரொட்டி கடையில வேலை செஞ்சா, ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சா ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் 2000 தருவார்கள். ஆனால் பள்ளியில் கடமை செய்யக்கூடிய 15000 ஒரு நாளைக்கு 500 ரூபாய் மேலே கொடுக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இன்றைய சமூகம் விளங்க வேண்டும். டாக்டருடைய அங்கத்தை விளங்கியவர் அது ஏன் விளங்கினார், என்னுடைய உடலுக்கு நோய் இருந்தால் மருந்து தரக்கூடியவர் டாக்டர், ஆத்மீக நோய்க்கு மருந்து தரக்கூடியவர் ஆளுமை அதை விளங்கவில்லை. என்னுடைய சொர்க்கத்தை காட்டக்கூடியவர் தான் உலமாக்கள், நரகத்திலிருந்து பாதுகாக்க வழி சொல்லிக் கொடுப்பவர் தான் உலமாக்கள். இதை விளங்காத இருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, பாருங்கள், நாம் கவனம் செய்கிறோம், நாம் கூலி வேலை செய்கின்றோம், ஏதாவது கடையில் வேலை செய்கின்றோம், மாலை காலையில 9 மணிக்கு பேசி மாலையில 5 மணிக்கு வீடு திரும்புகின்றோம். ஆனால் 24 மணி நேரமும் பள்ளிக்கும், 24 மணி நேரமும் மஸ்ஜிதுக்குள்ள அங்கு மதர் சாதிக்கின்றதா இல்லவே இல்லை, பள்ளியில ஏதாவது கடமை நடிக்கின்றதா இல்லவே இல்லை. ஆனால் அதில் 24 மணி நேரம் பள்ளிக்குள்ள இருக்க வேண்டும், பள்ளிக்குள்ள அளிக்க வேண்டும். அண்மை ஒரு மஸ்ஜிதுக்கு சென்று என்ன அநியாயம்
அவன் காலையில் 9 மணிக்கு போய் மாலை வீடு திரும்புகின்றான்.
அவர் என்ன தெரியுமா,
திருமணம் முடித்தவர் தன்னுடைய மனைவியுடன் குடும்ப வாழ்க்கை நடத்துவதற்கு நிர்வாகத்திடம் அனுமதி கேட்க வேண்டும்.
எப்படிப்பட்ட சமுதாயமாக மாறிவிட்டோம். கண்ணியமானவர்களே, நம்முடைய வாகனத்துக்கு பெட்ரோல் அடிக்கின்றோம், நாம் பார்க்கின்ற மொபைல் போனை பாருங்கள், நாம் தூங்குகின்ற ரூமை பாருங்கள். ஆனால் அவர்கள் மொபைல் போன் பார்க்க கூடாது, அவர் பைக் வாங்கக்கூடாது, அவர் வாகனம் வாங்கக்கூடாது, அவர் தொழில் செய்யக்கூடாது, அவருடைய ரூமை பாருங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகிய நல்லா தூங்குற முதலாளி நல்லா தூங்குறாரு, நல்லா சாப்பிடுறாரு, வெள்ளிக்கிழமை நிர்வாகத்துடைய வீட்டு யாருக்கே சாப்பாடு ஆக்க இல்லையா, அந்த சாப்பாடு ஆக்குவதற்கு அந்த வீட்டுல பெண்கள் இல்லையா, ஒரு இக்கட்டான நிலைமை. அன்னை கொட்டு அந்த ஊரை சேர்ந்த அந்த ஆலையை நீடித்து வைக்க வேண்டும். வெட்டு வருத்தமாக இந்த பள்ளிக்கு யார் இமாமாக, யார் கத்தீமாக பயான் செய்ய யார் வந்தாலும் 8 வருடமாக என்னுடைய வீட்டில் தான் சாப்பாடு நான் கொடுக்கின்றேன். பள்ளியில் உள்ள அகரத்துக்கும் முகத்தினுக்கும் சேர்த்து 6 பேருக்கு நான் 8 வருடமாக சாப்பாடு கொடுக்கின்றேன். கண்ணியமானவர்களே, என்னுடைய வீட்டு பெண்கள் விரும்பி அதை சமைக்கிறார்கள் என்பதாக அந்த மனிதர் சொன்னார். இன்று என்ன பார்க்கின்றோம், மதுரத்துக்கு சாப்பாடு பார்த்தல், பயானுக்கு கூப்பிடுவார்கள், அவர்களை கவனிக்கிற விதத்தை பாருங்கள், பாகுபாடு பாகுபாடு. கொஞ்சம் நாட்டிலே தேவைக்கான நல்ல அனுபவம் உள்ள அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு வகையான ஒரு பராமரிப்பும், அதே போல ஒரு மீடியம் இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு வகையான பாதிப்பும் இந்த பராமரிப்பும், அதை விட கொஞ்சம் புதிய தகுதியாகி வரக்கூடிய அவர்களுக்கு ஒரு வகையான ஒரு பராமரிப்பு. கண்ணியமானவர்களே, இந்த பராமரிப்பு எப்படி இருக்கிறது, நம்முடைய குழந்தைகளை அப்படி பார்க்கின்றோமா, என்னுடைய அக்கா தங்கச்சியை என்னுடைய மாமா மாமியை அப்படி கவனிக்கின்றோமா. கண்ணியமானவர்களை, கவனக்கூடிய விடயம் எல்லாம் நம்முடைய நாட்டில் இருந்து இல்லாமலாக வேண்டும். இந்தியா, பாகிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா, இந்த நாட்டுக்கு அல்லாஹ் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் கொடுத்த வரலாறுகளை எடுத்து பாருங்கள். அந்த நாட்டில் உள்ள சாதாரண மகன்கள் இருந்து பெரும் பெரும் பட்டதாரிகள் படித்தவர்கள் வரும் வரைக்கும் உலமாக்களை மதித்திருக்கிறார்கள்.
கல்வி வளர்ச்சி அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார், கல்வி வளர்ச்சியை கொடுத்திருக்கின்றார். இன்று மாஷா அல்லாஹ் எத்தனையோ முதலாளிமார்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் கண்ணியமாக மதிக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் பணம் படைத்தவர்கள் ஒரு சில பணம் படைத்தவர்கள் அவர்களை கேவலமாக கருதுகிறார்கள். தாங்கள் அதற்கு எதிர்த்து வைத்திருக்கின்றோம், இளமாற்றை எதிர்த்து வைத்திருக்கின்றோம். உள்ள பிறந்தது முன்னே மனைவி ஆம்பளை பிள்ளையில 10 பேர், பொம்பளை பிள்ளையில 10 பேர், ஏன்னா வயசுக்குள்ள 20 பேரா இருக்கு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை பயந்து பாவத்தை விடுவதோடு இந்த தவறுகளையும் தப்புகளையும் நம்மிலிருந்து நாம் இதை ஒதுக்கி தூரமாக்கி அந்த அடுத்த மதத்தவர்கள் தங்களுடைய மத குருப்பு எப்படி கண்ணியம் கொடுக்கிறார்களோ அது பாத்தில இருந்து கொண்டோ அல்லாஹ்வை விளங்காமல் இருந்து கொண்டோ அவர்கள் அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறார்கள். குர்ஆனை ஹதீஸை அல்லாஹ்வை ரசூலை மறுமையை சொர்க்கத்தை நரகத்தை நம்பியவர்கள் அதை புரிந்தவர்கள் விளங்கியவர்கள் இவர்களுக்கு நாம் எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும்? இதை நாம் புரியவில்லை என்றால் எப்பொழுது புரிவது? கண்ணியமானவர்களே, இதை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்காவிட்டால் நம்முடைய பரம்பரைக்கு எப்படி இந்த குர்ஆனும் ஹதீஸும் போய் சேரும்? என்னுடைய குழந்தை டாக்டராக விரும்புகின்றோம், இன்ஜினியராக விரும்புகின்றோம், பெரும் ஆசிரியராக விரும்புகின்றோம். ஏன் அதனுடைய சம்பாத்தியத்தினுடைய வெகுமதி, அதனுடைய பெருமதி, அதனுடைய உழைப்பினுடைய லாபம் நமக்கு தெரிகிறது. குர்ஆன் அல்லாஹ் சொல்வான் நாளை மறுமையில், அதனுடைய அந்தஸ்து நமக்கு விளங்கவில்லையே, அதனுடைய அந்தஸ்து நமக்கு விளங்கவில்லையே. அல்லாஹ் சொல்லுவானே, குர்ஆனை சுமந்த குர்ஆனை படித்த ஆளுமக்கு சொல்லுவானே, ஓது ஓடிக்கொண்டிருப்பீராக, இன்னும் ஓதுவாயாக. உன்னுடைய தந்தைக்கு, உன்னுடைய தாய்க்கு, உன்னுடைய குடும்பத்தாருக்கு அந்தஸ்து கூடிக்கொண்டே போகும். எதுவரைக்கும் கூடிக்கொண்டே போகும். எந்த இடத்தில் நீ இஷ்டம் பண்ணுகிறாயோ அது வரைக்கும் உன்னுடைய அந்தஸ்து கூடிக்கொண்டு போகும். இந்த அந்தத்தை நமக்கு புரியவில்லையே இன்னும். கண்ணியமானவர்களே, இந்த அந்தத்தை எல்லாம் புரிந்து செயல்பட வல்லவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய குற்றங்களை மன்னித்து மறைத்தருவாயாக, நம்முடைய பாவங்களை மன்னித்து மறைத்தருவாயாக. இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அத்துணை தவறுகளையும் தப்புகளையும் விட்டு உன்னை நெருங்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியதுவாயாக.